மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் மூன்றாம் பகுதி. தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியாவில் பெரும்பாலான கலைகள் ஆலயங்களை ஒட்டியே பிறந்து வளர்ந்துள்ளன. இந்து மதத்தில் பல வாத்தியங்கள் பல தெய்வங்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக கலைமகளுடன் வீணையும் கிருஷ்ணருடன் புல்லாங்குழலும் பொருத்தி பார்க்கப்படுகின்றன. எனினும் மற்ற இசைக்கருவிகளுக்கு இல்லாத தனிச்சிறப்பு தென்னிந்தியாவில் மங்கள இசை வாத்தியங்களான நாகஸ்வரம் மற்றும் தவிலுக்கும், வட இந்தியாவில் ஷெகனாய் மற்றும் தபலாவுக்கும் உள்ளன. மூத்த இசை அறிஞரும் ஆய்வாளருமான பி எம் சுந்தரம்,
இப்போ சரஸ்வதி அவருடைய கையில வீணைய பாக்குறோம். ஆனா சரஸ்வதி கோவில்கள் வீணை வாசிக்கிறதுங்கிற பழக்கம் கிடையாது. எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வீணா ஆர் ஃப்ளூட், அதை வந்து ஆலயங்கள்ல வழிபாடுகள்ல இசைப்பது கிடையாது. இறைவனோடு பொருத்தி பார்க்கிறோம், அவ்வளவுதான். சரஸ்வதிக்கு வீணை, கிருஷ்ணனுக்கு புல்லாங்குழல் என்று பல தெய்வ உருவங்களோடு இசைக்கருவியை நம்ம சேர்த்திருப்போம். இசையும் இறைவனும் ஒன்று என்று காண்பதற்காக, அவ்வளவுதானே தவிர, அந்த ஆலயங்கள்ல இப்ப கிருஷ்ணன் கோயில போய் பார்த்தா அங்கெல்லாம் ஃப்ளூட் வாசிக்கிறதே கிடையாது. அது வந்து வழிபாட்டுக்குள்ள ஒரு இசை கருவியாக கிருஷ்ணன் வேணா வச்சிருக்கான் கையில. ஆனா இந்த நாகசுரம் மட்டுமே எந்த இறைவனோடும் தொடர்பு படுத்தவில்லை. ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா ஆலயங்களுக்கும் வழிபாட்டுகளிலே உருவப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான கருவி என்று நமக்கு ஆகமங்கள் சொல்கின்றன, பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த இரண்டு இசைக்கருவிகளும் ஆலயத்திலே குடிபுகுந்தன. அன்று முதல் இன்று வரை ஒரு ஆலயத்திலே ஒரு வழிபாடுன்னு சொன்னா நாகசுரம் தவறு இல்லாம இருக்கிறது கிடையாது. அப்படி உள்ள ஒரு சிறப்பான தன்மையை பெற்றது இந்த நாகசுரமும் தவறும்.
இந்தியாவில் இசைக்கருவிகள் மூன்று பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று ஆய்வுகளும் சான்றுகளும் காட்டுகின்றன. மங்கள நிகழ்வுகள், அமங்கல நிகழ்வுகள் மற்றும் போர்க்களத்தில் வீர உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் என அவை பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் மங்கள நிகழ்வுகளுக்கு இசைக்கப்படும் கருவிகளில் நாகஸ்வரம் மற்றும் தவிலுக்கு தலையாய இடம் உள்ளது என்கின்றார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பல ஆண்டுகளாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் குடவாயில் பாலசுப்பிரமணியம்.
இந்த மங்கள நிகழ்வுக்குரிய இசைக்கருவிகள் வந்து செவ்வியல் தன்மையுடையவையாக தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. அப்படி செவ்வியல் தன்மையுடைய வளர்ந்த அந்த கருவிகள் வரிசையில உச்ச நிலையை தொட்டவை நாதஸ்வரமும் தவிலும் கஞ்சத்தாளம், இந்த மூன்றும் இணைந்த இசை மரபு தான். அப்படி பார்க்கும் பொழுது இது தொடர்ந்து ஆலயங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லங்கள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாவித மங்கள நிகழ்வுகளுக்கும் இந்த இசை இல்லாமல் எந்த நிகழ்வும் தமிழகத்தில் பழங்காலத்திலிருந்து நடப்பது கிடையாது. அதனாலதான் இதற்கு மங்கள இசை கருவிகள்னே இதற்கு ஒரு தனித்தன்மை கொடுத்து போற்றுகிறார்கள்.
இது மட்டுமல்ல, மங்கள இசை கருவிகளான நாகஸ்வரம் மற்றும் தவில் வாத்தியங்களுக்கும் அதன் இசைக்கும் சாதிகளை கடந்து தமிழ் சமூகத்தில் ஒரு முக்கிய இடம் உள்ளது என்றும் கூறுகின்றார் குடவாயில் பாலசுப்பிரமணியம்.
சாதிகளையெல்லாம் கடந்த ஒரு நிலைதான் இந்த இசை மரபு என்பது. அதில் குறிப்பா மங்கள இசை மரபில் வருகின்ற இந்த நாதஸ்வரம் தவில் கஞ்சத்தாளம் இணைந்த இந்த இசை மரபு இருக்கிறது. இது சாதிகளையெல்லாம் கடந்த ஒரு நிலையில் உள்ளது. அதனால்தான் ஈசன் ஈதி உலா வரும்பொழுது உயர்குலத்தவர் தாழ்ந்த குலத்தவர் அத்தனை பேரும் ஈதியில் ஒன்றாக சேர எடுப்பார்கள். அப்போது இந்த இசைக்கருவி தான் வாசிக்கப்படும். ஏனென்றால் இந்த இசை என்பது சாதிகளை கடந்த ஒரு நிலையை உள்ளது. அதனால்தான் குறிப்பாக நாதஸ்வரம் என்பது உயர்குலத்தவருக்கு வீட்டில் மட்டும் வாசிக்கப்படுவது அல்லது தாழ்ந்த குலத்தவர் அப்படி கிடையாது, எல்லாருடைய இல்லங்களிலும் அது வெகுஜனமாக ஒன்றாக இந்த இசைக்கருவி அமைந்திருக்கிறது. அதனாலதான் இதை வந்து மிகச்சிறந்த தமிழகத்து வாத்திய மரபுகளிலேயே முதல் நிலையில் நாதஸ்வரம் தவில் கஞ்சத்தாளம் இணைந்த இந்த இசை மரபை நாம் போட்டுகிறோம்.
மங்கள இசை என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வியாபித்துள்ளது. எல்லைகளை கடந்து மங்கள இசை எப்படி பரிணமித்துள்ளது என்பது குறித்து பி எம் சுந்தரம் விளக்குகிறார்.
இப்போ கர்நாடகால எடுத்திருந்தா இதே நாகஸ்வரம் இருக்கு, நாட் வித் தட் நேம் மௌரி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கேரளால போனாக்கா வானவாத்தியம் அப்படிங்கிறாங்க. குறுங்குழல், நெடுங்குழல், குறுங்குழல்னா ஸ்மாலர் ஃப்ளூட், நெடுங்குழல்னா நாகஸ்வரம், அப்படி ஒரு ஐதீகம் பல கோவில்கள்ல இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. இப்ப குஜராத்துக்கு போனா சுந்தரின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஷெனாயை போலவே இருக்கும், ஷெனாயை விட இன்னும் சின்னதாக முகவினையை போல அது அங்க உபயோகப்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு இடத்திலும் ஒரு பகுதியிலும் இந்தியாவில நாகஸ்வரமாகவோ அல்லது அதனோட மினியேச்சர் ஃபாரமாகவோ உபயோகப்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அது வழக்கில் இல்லாம போய்விட்டது. பல ஆலயங்கள்ல வழக்கில் இல்லை.
தமிழகத்தில் நாகஸ்வரத்தின் வடிவம் மற்றும் வாசிக்கும் விதம் கால ஓட்டத்தில் பல மாறுதல்களை கண்டுள்ளன. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள பாரி நாயனம் அல்லது நாகஸ்வரம் என்பதை உருவாக்கியவர் நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று இசை உலகில் அறியப்படும் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. இதற்கான தேவை ஏன் ஏற்பட்டது? அண்மையில் காலமான இசை ஆர்வலரும் தமிழர்களின் பண்பாடு மற்றும் நாகரீகம் குறித்து தொடர்ந்து எழுதியும் பல்வேறு அரங்குகளிலும் பேசி வந்த தேனுகா ஸ்ரீனிவாசன்.
அந்த காலத்தில் திமிர் நாகஸ்வரம் கோயிலில் வாசிக்கும் பொழுது அந்த சவுண்டு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அல்லது அட்லீஸ்ட் மினிமம் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சவுண்டு போகிறனால இந்த உஷா காலம் நடக்குது, காலசந்தி நடக்குதுன்னு அங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மைக் இல்லாத காலத்தில் திமிர் நாகஸ்வரம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் திமிரி நாகஸ்வரம் வாசிக்கிறது ரொம்ப சிரமமான ஒன்று. அதுக்காக ராஜரத்னம் பிள்ளை என்ன பண்ணார், இப்போல்லாம் மைக்கெல்லாம் வந்திருக்கும்போது இதை ஆம்பிளிஃபை பண்ணுது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாகஸ்வரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 300 ஆண்டுகளுக்கு மேலே பாரம்பரியம் உள்ள வம்சத்தை சேர்ந்த ரங்கநாத ஆசாரியும் அவரும் சேர்ந்து வெவ்வேறு இடத்துலலாம் ஹோல் போட்டு சின்னது பண்ணி பெருசு பண்ணி பாரி நாகஸ்வரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள திமிரி நாகஸ்வரத்தில் சுத்தமத்தியமாக சரியாக பேசாது. அந்த சுத்தமத்தியமாக சரியாக பேசாததுனால இது சுத்தமத்தியமாக பேசுகிறபடியாக அந்த நாகஸ்வரத்தை வடிவமைச்சது திருவாவூர்தர் ராஜரத்னம் பிள்ளையும் ரங்கநாத ஆசாரியும் தான் அதை பண்ணுறாங்க. பாரி நாகஸ்வரத்துக்கு பிறகும் சில மாற்றங்கள்லாம் வரதான் செய்யுது. ஏன்னா இந்த பாரி நாகஸ்வரம் முதல்ல முகவினைன்னு சொல்லப்படுகிற மிகச்சிறிய நாகஸ்வரம். அந்த மிகச்சிறிய நாகஸ்வரம் என்னன்னாக்கா திருவாரூர் கோயில், சிதம்பரம் கோயில் போன்ற மிகப்பெரிய கோயில்களில் அர்த்த ஜாம பூஜை சாயரிஷ காலங்களில் வாசிப்பாங்க. அது ரொம்ப வீச்சுன்னு இருக்கும், கிட்டத்தட்ட ஷெனாய் மாதிரி ஒரு சவுண்டு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் திமிரி நாகஸ்வரம் வருது.
பல பெருமைகளையும் ஆளுமையையும் கொண்டிருந்த மங்கள இசை கருவிகளும் நாகஸ்வர இசையும் இன்று பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது யதார்த்தமான கசப்பான உண்மையாகும்.
நேயர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 3ஆம் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.